நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நீங்கள் இயக்கிய 14 படங்களிலும் நீங்கள் தான் நடித்திருக்கிறீர்கள். உங்கள் படங்களில் நடிப்பதற்கு முன்னணி நடிகர்கள் முன்வருவதில்லை என்பது நீங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்படி எல்லா நடிகர்களுமே உங்களது படத்தில் நடிப்பதற்கு முன் வருகிறார்கள் இல்லை என்றால், உங்கள் பக்கத்தில் ஏதேனும் அம்சத்தில் நீங்கள் குறைவு படக்கூடுமா என்று உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறீர்களா?
எனக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நான் நிச்சயமா அதுல திருத்திக்குவேன். அது என்ன மாதிரி ஃபார்ம் ஆயிடுதுனாங்க, இப்போ மிஸ்டர் விஜய் சேதுபதி வரும்போது அவர் ஒரு நடிகர், வெறுமை நடிகர் அவ்வளவுதான். சிவகார்த்திகன் வரும்போது அவர் நடிகர், அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா பாக்யராஜ் சார் வரும்போதோ நான் வரும்போதோ என்ன நடிகரா மட்டும் பாக்குறது இல்ல, இயக்குனரா பாத்துறாங்க. இயக்குனரா பாத்துறும்போது எனக்கு பெரிய நடிகர்கள் பெரிய இயக்குநர்கள் படங்கள்ல எனக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, அது அமையறது இல்லை. இப்ப ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரி அமையும். அதே மாதிரி இந்த இயக்குனராகவும் இருந்து நடிகராகவும் இருக்கும்போது எனக்குன்னு ஒரு சூழலுக்கு நான் ஒரு படங்கள் பண்ணிட்டு இருப்பேன். அந்த படங்கள் பெருமளவுல வெற்றியாகி எனக்கு நான் காட்சி கொடுக்க முடியாத அளவுக்கு நானே பிஸியா இருக்கும்போது, ரொம்ப உண்மையா சொல்ல போனா ரஜினி சார் வந்து என்னோட படம் பண்ணணும்னு அவர் விருப்பப்பட்ட ஒரு நேரம் உண்டு. தொடர்ந்து என்னுடைய படங்களை அவர் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம், அது எனக்கு பயங்கர உற்சாகமா இருக்குமே தவிர அதுக்குரிய நேரத்துல நான் இருந்ததில்லை. அவர் ஏதாவது ஒரு படம் பண்ணலாம்னு ஒரு கதை சொல்ற நேரத்துலயும் அந்த நேரத்துல என்னால அப்ப அதை முடிஞ்சதில்லை. இது நிறைய படங்களுக்கு நாங்கள் பேசியிருக்கோம். அப்புறம் நான் வந்து என்னுடைய சூழல் மாறி நான் வந்து இப்போ முக்கியமான கதாநாயகனாக இல்லாமல் இப்போ வந்து ரஜினி சாரை வச்சு படம் பண்ணலாம், விஜயை வச்சு பண்ணலாம், அஜித்தை பண்ணலாம்னு அப்படி நான் நினைக்கிற காலகட்டத்தில் அவங்கள தொடர்பு கொள்றதோ அவங்ககிட்ட இருந்த அந்த என்ன சொல்றது சைகை சரின்னு சொல்றதோ அது சிக்கலை. அது ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப சிக்கலையும் நான் ஏற்படுத்திக்காம நான் யாருக்காகவும் காத்திருக்காம எனக்கான மரியாதையோட எப்போவாது படம் பண்ண முன் வரும்போது அது எந்த நாயகர்கள் வந்தாலும் அவங்களோட படம் பண்ண நான் தயாராக இருக்கேன். இதை பல தடவை நான் சொல்லிட்டேன். அதனால இப்ப நான் புதுசா போய் கடைபிடிக்க முடியாது, இதுதான் நானு, இது என்னுடைய திறமை அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதனால இப்ப நான் ஒத்துசேர்ப்பு மாதிரி படம் பண்ணும்போது என்ன தோணும், எல்லாருக்கும் இவரே நடிச்சுக்கிறாரு, இவரே ஒரு கூடிய விஷயத்த பண்ணிக்கிறாரு. ஆனா நானே வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம்னு ஒரு படத்துல புதுமங்களை வச்சுட்டு நான் ஒரு படம் பண்ணேன். அப்போ என்னுடைய போராட்டம் அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணும்போது. ஒரு நல்ல நாயகர்கள் சேலபிள் ஆர்டிஸ்ட் கிடைச்சா சந்தோஷமா பண்ணுவேன். மேபி 2021 அது அமையலாம்.
இதேவேளை உங்களுக்கு மிக திறமையான வாரிசுகள் இருக்கிறார்கள், குறிப்பாக கீர்த்தனா எல்லாம் மிகச்சிறந்த நடிகை. அவர் சின்ன வயதில் இருக்கும்போதே கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருந்தார். அதே போன்று உங்களுக்கு மகன் இருக்கிறார். அவர்களை எல்லாம் நீங்களே உங்களது படத்தில் நடிக்க வைக்கவில்லை?
கீர்த்தனாவுக்கு வந்து அந்த கன்னத்தில் முத்தமிட்டாலுக்கு அப்புறமேல வந்த நிறைய படங்கள் ஒரு ஜாப்பனீஸ் பிலிம் உட்பட வந்தது, அவங்க அதை பண்ண மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு நடிக்கிறதுல விருப்பம் இல்லை. மணிரத்னம் அவர்கள் கேட்டே அவங்க நடிக்க மாட்டேன்ட்டு அவங்க கிட்ட போய் உதவியாளராக பண்ணி குடிஞ்சாங்க. மணிரத்னம் சார் கேட்டே நடிக்கலன்னா அவங்க நான் கேட்டு நடிக்க மாட்டாங்க, அவங்க நடிக்கிறதுல விருப்பம் இல்லை. என்னுடைய மகன் ராக்கி அவரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகி இப்போ டைரக்டர் ஆகிறதுக்கான முயற்சியில் இருக்காரு. ஸோ அதனால இந்த நடிக்கிறதுக்கான விருப்பத்தில் அவங்க யாரும் இல்லை.
சரி, பாரதி கண்ணம்மா என்ற படத்தில் நீங்கள் நடித்திருந்தீர்கள். ஜாதிக்கு எதிரான மிக பெரிய ஒரு செய்தியை அந்த படம் சொல்லியிருந்தது. இப்போது ஜாதியத்தின் வீரியம் இன்னும் அதிகரித்திருக்கிறது. இப்படியான சூழலில் அது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற படங்கள் எடுப்பது பற்றி நீங்கள் யோசிக்கவில்லையா?
இல்லைங்க, நான் எல்லாமே இப்போ ஜாதியை பத்தி படம் எடுக்கிறதுக்கு பரியேறும் பெருமாள் மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க பாரதி கண்ணம்மாக்கு அப்புறம், அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஜாதி பிரச்சனையை நான் நேரடியா இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லை என்னுடைய வாழ்க்கையில. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பட்டினம் சார்ந்த விஷயங்கள், சிட்டிக்குள்ள இருந்ததுனால என்னுடைய இந்த கிராமத்தோட தொடர்பு வந்து பெருசா இல்லை. அதனால எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்பவும் படம் பார்க்கும்போது அப்படியா, ஓ இப்படியா ட்ரீட் பண்றாங்க, மக்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு பிரிவினை இருக்கா அப்படின்னு பாக்குற மாதிரிதான் இருக்கேன் நான். அதனாலதான் பாரதி கண்ணம்மா மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வரும்போது நிச்சயமா அந்த படத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வறுமை, எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ன சொல்றது பிரிவினை, அதெல்லாம் வச்சுட்டு நான் படம் பண்றேனே தவிர நானும் ஒரு ஜாதி படம் தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் அடிக்கடி சொல்றது சினிமால ரெண்டு ஜாதி, நல்ல படம் எடுக்கிற ஜாதி, கமர்ஷியல் படம் எடுக்கிற ஜாதின்னு ரெண்டு ஜாதி இருக்கு. அதனால நான் ஒரு ஜாதி படம் எடுக்கிறேன், அது வந்து இந்த மாதிரி நல்ல படங்கள்.
கண்ணம்மா, இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த?
உன் கூட பேசணும்.
பேசணுமா? ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், முதல்ல இங்க இருந்து போ. யாரா பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா?
எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போக மாட்டேன்.
என்ன முடிவு?
எங்க அப்பா என் ஆபீஸ்க்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. நான் ஆசைப்படுறது ஒண்ணு.
ஐயோ, ஆசைப்படுறதா நடக்காதுமா?
ஏன் நடக்காது?
யார் யாருக்கு என்னென்ன விஷம்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கோம், அதை யாரும் மாத்த முடியாது. வேலைக்காரனா இருந்து நான் செஞ்சதை எல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டுக்காரனாக சொன்னா பைத்தியக்காரமா இல்ல?
அப்போ நான் மேல ஆசைப்பட்டது தப்பா?
தப்புதான். தகுதிக்கு மீறி யாருமே ஆசைப்படுறது தப்புதான். ஜாதியில தாழ்ந்து பிறந்துட்டோங்கிறதுனால மனசுல வர ஆசைகள் கூட தாழ்ந்தா இருக்கணும். சட்டமே போட்டுருச்சு இந்த சமுதாயம். மனசு ஒத்து போனா கூட மனுஷங்க ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவங்களா வசந்த நீ ஆசைப்பட்டா தப்புங்கிறாங்க.
என் மனசுல மாறாத வடுவா அந்த விஷயம் இருக்கும்போது எனக்கு இந்த காதல் தேவையா?
உங்களது பன்முக திறமைகளில் ஒன்று எழுதுவது, குறிப்பாக கவிதை எழுதுவது. உங்களுடைய கிருக்கல்கள் படித்திருக்கிறேன். இன்னும் ஏதாவது இலக்கிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? அடுத்த கட்டமாக
நிறைய எழுதிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து விடிய காலையில ஒரு 4:30 சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுத ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு பெரிய கலெக்ஷன் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன். கிருக்கல்கள் என்னுடைய முதல் தொகுப்புக்கு அடுத்தபடியா இன்னொரு தொகுப்பை வெளியிடறதுக்காக காத்திருக்கேன். அது நேரம் கைகூடி வரும்போது நிச்சயமா நான் செய்வேன். இடையில இந்த பேண்டமிக் டைம்ல கூட அந்த தடை உத்தரவு போடும்போது அதை பேஸ் பண்ணி 144 கவிதைகள்னு ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருக்கேன்.
144 முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், கதாசிரியர் என பன்முகம் கொண்ட பார்த்திபன் அவர்கள். உங்களது பேச்சு திறமை, எழுத்து திறமை எல்லாமே உங்களுடைய தந்தையிடமிருந்து தான் வந்தது இல்லையா?
ஆமாம் என்ன சொல்றது, எங்க அப்பா கிட்ட இருந்து இப்ப நான் எழுதுற இவ்வளவு எழுத்தும் அவர்கிட்ட இருந்து வந்தது இல்லை. ஆனா எழுத்து அவர்கிட்ட இருந்து வந்தது, அல்லது என்னுடைய எழுத்து அழகா இருக்கணுங்கிறது அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு கண்டிப்பு. என்னுடைய வல்லினம் மல்லினம் என தவறா பேசுனா அதை வந்து உடனே அடிப்பார், பட்டுன்னு ஒரு அடி அடிச்சுடுவாரு. தமிழை அழகா பேசுன்னுவாரு. நிறைய பேர் இங்க அழகா தான் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலே நிறைய பேர் அழகாவே பேசுவாங்க, அது அழகா பேச மாட்டாங்க. இதெல்லாம் அவர் குத்தி காட்டின விஷயங்கள். அப்போ எனக்கு வந்து இப்ப நான் எப்பாவது எழுதும் போதோ இல்லை மேடையில பேசும்போதோ நான் நினைப்பேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு பாடல் ஒன்று எழுதுறேன். ஒரு சர்ப்ரைஸா சொல்றேன், என்னுடைய படத்துக்காக நான் ஒரு பாடல் ஒன்று எழுதுறேன். அந்த பாடல் எழுதும்போது நான் எங்க அப்பாவை நினைக்கிறேன். அவர் வந்து என்ன அவ்வளவு கண்டிப்பா திருத்தலைன்னா இந்த பழக்கம், அதே மாதிரி விடிய காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதும் அவர் மூலமா வந்த பழக்கம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு தான் வந்தது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்னுடைய பூஜை அறையில் இருக்கிற ஒரே சாமி படம் வந்து எங்கள் அப்பாவுடைய படம் தான். ஒரு பையன் வந்து நல்லா வளரணும் அல்லது பெரிய நிலைக்கு வரணும்னு நிறைய அப்பாக்கள் ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த பையன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. இதை வந்து என்னுடைய கிருக்கல்கள் புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். விழுது மரமாகும்போது விழுந்து விட்ட ஆலமரம், விழுது மரமாகும்போது விழுந்து விட்ட ஆலமரம். அதுதான் எங்கள் அப்பாவை பற்றி சொல்ல நினைக்கிற விஷயங்கள். பட் எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது நல்ல விஷயம்னா என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி இன்னும் அழகா எழுதலாம், இன்னும் அழகா பேசலாம். சோ நான் இப்பெல்லாம் நல்ல பேர் வாங்குறேனோ அது எல்லாம் அவரை பேசிடும்.
இதுவரை உங்களது இயற்பெயர் மூர்த்தி, ஆனால் நீங்கள் இப்போது பார்த்திபன் என்று தான் அறியப்படுகிறீர்கள். மூர்த்தி பார்த்திபனான கதையை கொஞ்சம் சொல்லுங்கள்.
மூர்த்தின்னு நான் முதல் விஷயம் நான் நடிக்க முற்படுறதே அவருக்கு ரொம்ப காமெடியா இருந்தது. ஒழுங்கா நேர்ல நின்று தைரியமா 2 வார்த்தை பேச தெரியாத நீங்க போய் என்ன பண்ணுவ சினிமால அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா வந்து எனக்கு பெரிய சப்போர்ட். காரணம் காக்கிக்கு தன் குஞ்சு பெண் குஞ்சு, எங்க அம்மாவுக்கு தெரியவே தெரியாது இது பொன் குஞ்சா இல்ல சாதாரணமான ஒரு ஆளான்னு தெரியாது. நம்ம பையன் ஆசைப்படுறான் அந்த மாதிரி அம்மான்றது அப்படிதான். தகுதியை தாண்டி பையனை வந்து ரொம்ப பெருசா பாக்குறது. ஆனா அப்பா வந்து ரியாலிட்டிக்குள்ள இருக்கிற ஒருத்தர். அவரு வந்து உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு லெவல்ல என்னுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுலயே நான் ரொம்ப சின்சியரா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தனியாக சினிமாவில் நடிக்கலாம்னு போகும்போது அங்க மூர்த்தி வெண்ணிலாடை மூர்த்தின்னு ஒரு நடிகர், இன்னொரு மூர்த்தி ஒரு குடும்பம் வந்திருந்தாரு. சரி இயக்குனர் ஆளான்னு பார்த்தா அங்கேயும் வந்து டி மாதவன் ஒரு டைரக்டரோட அசோசியேட்டை வந்து மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு. எஸ் முத்துராமத்தோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் மூர்த்தின்னு இருந்தாரு. இவ்வளவு மூர்த்தி குழப்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் நடுவில் மாறிச்சு. ஜெயக்குமார் அப்படின்னு ஒரு தடவை மாத்தணும், அப்புறம் பிரபுன்னு ஒரு தடவை மாத்தினேன். இதெல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறமெல்லாம் அப்பா வச்ச பேர் தான் இந்த பார்த்திபன்ங்கிற இந்த நாமகரணம். பார்த்திபன் அப்ப ரொம்ப புதுசா இருந்தது, இப்ப நிறைய பேர் வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் அது ரொம்ப புதுசா இருந்தது. இப்போ நான் வந்து பார்த்திபன் எழுதுறதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் எல்லாரும் வெறும் இனிஷியலை மட்டுமே போடுவாங்க. அதை நான் முழு பேரா அவரை எழுதுறது அவரை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான விஷயம்.
சரி, இதுவும் உங்களது வாழ்க்கை சார்ந்த ஒரு கேள்வி. அதாவது செப்பரேஷன், விவாகரத்து, மறுமணம், சேர்ந்து வாழ்வது, காதல், பிரிவு, இதெல்லாமே சாதாரணமாகிவிட்ட விடயங்கள் இப்போது. ஆனால் பார்த்திபன் அவர்கள் மனமுறிவின் பின்னர் நிறைய ஆண்டுகள் தனிமையிலேயே இருக்கிறார். கடந்த வாழ்க்கையை நீங்கள் இன்னும் கடந்து வராதது காரணமா, அல்லது ஒரு கலைஞனுக்கு துணை என்பது தேவையற்ற ஒன்று என்ற முடிவுக்கு நீங்கள் வந்து விட்டீர்களா?
நிறைய விஷயத்தை நம்ம கடந்துட முடியும். ஒரு ஆட்டை கடந்துட முடியும், அது நெருப்பாரா இருந்தா கூட நம்மளால கடந்துட முடியும். பட் ரொம்ப சென்டிமெண்டலான லைஃப்பை வந்து கடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம எதை கடந்துடுவோம்னா, ஒருத்தர் ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள வரும்போது சில விஷயத்த கடக்க வேண்டியதா இருக்கும். அதுல நம்ம ஒரு காலத்துல நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப காதலிச்சு ரொம்ப நேசத்துடன் இருந்திருப்போம். அந்த நினைவு மட்டுமே இப்ப வச்சுக்கிட்டு அந்த கசப்பை வந்து கொஞ்சம் மறக்கலாம், அதை கடக்கலாம். அதை கடக்கிறதுக்கு அந்த நல்ல நினைவுகள் மட்டுமே காரணமா இருக்கு. நீங்க நிறைய படங்களை பாத்தீங்கன்னா, அது என்னுடைய காதலியா இருக்கலாம் அல்லது என்னுடைய மனைவியா இருக்கலாம், அவளுடைய சந்தோஷம் மட்டும் முக்கியம் நினைக்கிறதா இருக்கும் என்னுடைய கதாபாத்திரம். அது வந்து கிட்டத்தட்ட அது மனசோட வெளிப்பாடா தான் இருக்க முடியும். அதனால இப்போ எனக்கு சுத்தமா எந்த வருத்தமும் இல்லை. என்னுடைய குழந்தைகளோட என்னுடைய வாழ்க்கை இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால இன்னொரு என்ன சொல்றது, இன்னொரு முறை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழையணுங்கிறது என்னுடைய விருப்பமா இல்லாம இருக்கு.
பார்த்திபன் அவர்களுக்கு தேசிய விருதை பெற்று தந்த புதிய பாதை திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சி ஒன்று.
யோ, நான் உன்னை எத்தனை தடவை செல்லம்ம வாடா போடான்னு கூப்பிட்டுருக்க, நீ என்ன ஒரு தடவையாவது வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கியா? சொல்லியா, வாடி போடின்னு கூப்பிடலாம்ல?
வாடின்னு வேணா கூப்பிடுறேன், ஆனா போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். நீயும் போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா?
என்ன ஏது சின்ன குழந்தை மாதிரி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
இல்ல சீதா, எனக்கு மனுஷங்கிற இந்த மரியாதையே உனக்கு புருஷனானதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. உன் வாழ்க்கையை கெடுத்து எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல.
பச்சை புள்ள அழுது சின்ன பாட்டு பாடலாம், இந்த மீச வச்ச குழந்தைக்கு பாட்டு போதுமா?
உங்களது அடுத்த முயற்சியான சிங்கிள் ஷாட்டில் நீங்கள் எடுக்கின்ற படம் பற்றி ஏற்கனவே சொன்னீர்கள், அந்த படமும் ஆஸ்காரை நோக்கியது தானா?
நிச்சயமா, நிச்சயமாங்க. அது போன வருஷம் நம்ம ஒத்துசிரிப்பு பண்ணும் போது இந்தியால இருந்து அனுப்பப்பட்ட படங்கள்ல ஜல்லி பாய்னு ஒரு படத்தை தேர்ந்தெடுத்தாங்க. என் படத்தை தேர்ந்தெடுக்கல, அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். சமீபத்துல தமிழக முதல்வர் வந்து அவருடைய தாயாருடைய மறைவுக்காக நான் போய் வருத்தம் தெரிவிக்க போகும்போது கூட அங்க இருந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், சார் ஒரு ஒலிம்பிக்காக ஒருத்தன் விளையாட போறானா, அவனுக்கு என்ன நீங்க கவர்மெண்ட் செய்தோ அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணும் சார். இப்ப நான் பண்ற படம் ஒரு சிங்கிள் ஷாட், உலகத்தோட முதல் படம் பண்றேன். ஏற்கனவே சிங்கிள் ஷாட் ஃபிலிம்ஸ் இருக்கு ஃபியூ, ஆனா என்னுடைய படம் வந்து அதுல இருந்து மாறுபட்டது. படம் வரும்போது தெரியும், இப்ப நான் கதை சொல்ல முடியாதுங்கிறதுனால அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டேன். பட் அந்த மாதிரிலாம் எந்த உதவியும் இங்க நடக்கிறதா இல்லை. ஸோ என்னுடைய ஒத்த சிரிப்பு படத்தை நானே எல்லையில போய் தனிப்பட்ட முறையில அதை தெரிவித்து அந்த படத்துக்கான ஒரு வரவேற்பு ஏற்படுத்தினேன். இப்போ இந்த படம் நெக்ஸ்ட் அதை நோக்கி நகர ஒரு பயணமா இருக்கும். இப்போ வந்து இங்கே உள்ளூர்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஸ்காருங்கிறது நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி அங்கே ஒரு அந்த ஊருக்கு கிடைக்கிற ஒரு விருது, அதையும் பெருசா எடுத்துக்கிறீங்கன்னு வாங்க. அப்படி கிடையாது. நம்ம இப்போ கேள்வி கேட்கும் போதே ஆஸ்காரை நோக்கியா நீங்க கேட்கறதுனால ஆஸ்காரை நோக்கியும் இருக்கும். அதுக்கு வழியில வந்து நிறைய விருதுகள் அதுக்காக காத்திருக்கும். காரணம், அந்த படத்துக்கு பின்னாடி பண்ற முயற்சி ஒரு 5 வருடங்களாக தொடர்ந்து நான் இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கேன். ஒரு படம் எடுக்கிறதே வந்து ஒரு யானை பிரசவம் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த முயற்சி நிச்சயமா பெருசா பலிக்குங்கிற நம்பிக்கை இருக்கு.
மிக்க நன்றி பார்த்திபன் அவர்களே. வேலைப்பழுவின் மத்தியிலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.
மகிழ்ச்சி. ஆஸ்திரேலியா வந்து நான் இது வரைக்கும் வந்ததில்லை, வரணும்னு ஆசை. நிறைய முறை அதுக்காக முயற்சி பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாம போச்சு. மேபி 2021 என்னுடைய அடுத்த படத்தை விட ப்ரமோஷனுக்காகவோ ஏதாவது ஒரு வகையில் நான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நல்ல படங்களை ரசிங்க, நல்ல படங்களை நேசிங்க, நல்ல படங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கைத்தட்டல முதலே ரொம்ப தாமதமாக போகாமல் முதலே வந்து அந்த முதல் காட்சி நீங்கள் எப்படி வந்து விஜய் படத்தையும் அஜித் படத்தையும் எப்படி ஃபர்ஸ்ட் காட்சியில் ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த படங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பு மூலமாக திரையரங்கில் இதுக்கு ஒரு முக்கிய பங்கு கிடைக்கும். அந்த மாதிரி அதனால எல்லாத்தையும் கேட்கறது, நல்ல ரசனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.